அதிகாரத்திலே தேவன் ஆவியானவராலே நிறைந்ததுக்கு பிறகு பீட்டர் பேதுரு தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அவனுக்கு முன்பாக இருந்த ஜனங்களுக்கு பேசினான். இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்றும் அவர் மரணத்தை வென்றார் என்றும் என்ன விதமாக தேவ ஆவியானவர் அவர் வருகைக்கு முன்பதாக இந்த காலகட்டத்தை முடிக்கப் போகிறார் என்றும் அங்கே பேசப்படுகிறது. இது குறித்து முன்பு நான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் தொலைபேசியிலே. அதை சற்று நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் பதினெட்டாம் வசனம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியால் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அல்லது பிரசன்னத்திலே இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆனால் இதனுடைய மெய்யான மொழிபெயர்ப்பு நான் ஏற்கனவே நான் உங்களோடு பேசும் பொழுது கூறியிருந்தேன். தீர்க்கதரிசிகள் மூலமாக சகல காரியங்களும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும் காலமாய் இந்த காலம் இருக்க எத்தனை பேருக்கு ஞாபகமாக இருக்கு நான் சொன்னது. தீர்க்கதரிசிகள் மூலமாக காரியங்கள் யாவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று உரைக்கப்பட்டது நிறைவேற வேண்டும். அந்த காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். சபை மிக முக்கியமான செய்திகளிலிருந்து விலகி போயிருக்கிறது. அதான் ஏற்கனவே சொன்னேன், பல காரியங்கள் சபைக்குள்ளாய் புகுத்தப்பட்டு ஆராதனை என்கிற போர்வையிலே நடத்தப்படுகிறது. அநேகமாக ஜனங்கள் தங்களுடைய சொந்த ஆசீர்வாதங்களுக்காகவே சபைக்கு வருகிறார்கள். சபை கூடுதலுக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக எந்த பிழையுமே இல்லை. ஆனால் அவைகளை மையமாக நடுவாக வைத்திருப்பது பிழையான காரியம். எல்லாமே தங்களுக்குத்தான் தேவை என்று சொல்லி தங்களை மையமாக வைத்த வாழ்க்கை ஜீவித்த அந்த இஸ்ரவேல் ஜனம் எல்லாருமே வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். தேவன் திட்டத்தை வைத்து விடுதலை கொடுத்து அழைத்து வந்தார். ஆனால் அவர்களோ தேவனுடைய திட்டத்தை புறக்கணித்தார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. அது ஆண்டவருக்கு தெரியாதா? வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லை என்று அவருக்கு தெரியாதா? அங்கே சாப்பாடு இல்லை என்று அவருக்கு தெரியாதா? சாப்பாடு கடை ஒன்றுமே இல்லைன்னு தெரியாதா? இவர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனுடைய திட்டத்தை கைவிட்டார்கள். அதனாலே தேவன் மறுபடியும் அவர்களை வனாந்தரத்துக்குள்ளே திருப்பி விட்டார். தேவனுடைய திட்டம் கிடைக்காமல் போயிற்று. இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ சபைகள் இந்த உலகத்திலே கவனமாய்கள் தேவ திட்டத்தை பிடித்துக் கொள்ளாதபடியினால், சபையில இருந்து முறுமுறுக்கிறதுனாலே, வீட்டுக்கு போய் முறுமுறுக்கிறதுனாலே இவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாய் நுழையாமல் இவர்கள் வனாந்தரத்துக்குள்ளே மறுபடியும் திருப்பப்படுகிறார்கள். தேவன் அவர்களை கைவிடுவதில்லை. சாப்பாடு கொடுக்கலாம், தண்ணீர் கொடுக்கலாம், ஆனால் தேவனுடைய கோபத்துக்குள்ளாய் இவர்கள் வந்து அந்த வாழ்நாள் முழுவதுமாக அந்த வனாந்தரத்திலே நிம்மதியற்ற விதமாக ஜீவித்து தங்கள் வாழ்நாட்களை முடித்துக் கொள்வார்கள். இந்த சம்பவத்தை தான் நீங்கள் 90வது சங்கீதத்தில் வாசிக்கலாம். எப்படிப்பட்டதான ஜீவியம் அவர்களுக்கு இருந்ததென்று. சோ நாங்கள் தேவ ஆவியானவர் இப்பொழுது என்ன பேசுகிறார்? சகலதும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். Everything has to come back to the original place where it started. தொடங்கிய இடத்துக்கு பழைய நிலைமைக்கு கொண்டு வரவன். பல அடிப்படையான உபதேசங்களிலிருந்து சபை வழிவிலகி போயிருக்கிறது. சொல்ல போனால் இரத்தத்தை குறித்த பாட்டுகள் எத்தனை சபைகளிலே இருந்து எடுபட்டிருக்கிறது தெரியுமா? சிலருக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் குறித்த பாடல்கள் விருப்பமே இல்லை. ஏனென்று நமக்கு தெரியும், சாத்தானுக்கு அது பிடியா, காயத்தலை சுடுது நீ ஊத்துற மாதிரி இருக்கும். எத்தனையோ சபைகளில் இருந்து ஒருவேளை நீங்கள் நம்ப கஷ்டமா இருக்கலாம், நான் பார்த்திருக்கிறேன், அடுபட்டு போயிட்டு வெறும் உப்பு புளி இல்லாத செய்திகளும் பிரசங்கங்களும், எதுவும் அவர்களுடைய உணர்ச்சிகளை தூண்டும் பிரசங்கங்கள், எந்த மனம் திரும்புதலையும் அது கொண்டு வரதில்லை. இவர்கள் அழலாம், ஆனால் மனம் திரும்புதல் இல்லை. யூதா அழுதான், மனம் திரும்புதலை அவன் காணவில்லை. சகோதரர்களே, இயேசு சொன்னார் லூக்கா 9:23, ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வருத்தி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வருத்தி தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை நீ பின்பற்ற கடவன். இங்கே எந்த சபையை குறித்து சொல்லவில்லை, போதனையை குறித்து சொல்லவில்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், நாங்கள் பின்பற்ற வேண்டியது இயேசுவை. ஆனால் அதற்கு நிபந்தனை அவர் கொடுத்திருக்கிறார், உன்னை நீயே வளர்க்க வேண்டும், உன்னுடைய சொந்த சித்தத்துக்கு நீ வளர்க்க வேண்டும், உன்னுடைய சொந்த ஆலோசனைகளை தள்ளி போட வேண்டும், உன்னுடைய சொந்த சித்தங்கள் திட்டங்களை நீ தள்ளி போட வேண்டும். Your plans, your desires, சொந்த விருப்பங்களை நீ தள்ளி போட்டு நீர் என் வாழ்க்கையிலே நான் எதை செய்யும்படிக்கு சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய விருப்பம் என் விருப்பமாயிருக்கட்டும், அதை நீ எனக்கு காண்பியும். தேவன் தம்முடைய விருப்பத்தை நமக்குள்ளாய் போடும் பொழுது எந்த ஆபத்தும் இல்லை, அது நிறைவேறியே தீரும். எங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் பிடித்துக் கொண்டால் அதை தேவன் செய்து வைக்க வேண்டும் என்கிற எந்த இடத்திலுமே இல்லை. ஆனால் விடாப்புடியா கேட்டோம் என்று சொன்னால், இதுதான் எனக்கு தேவை, உங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும் என்று ஒரே கூச்சல் போட்டால் ஒரே பிடிவாதமாக இருந்தார்கள், தேவனுடைய இருதயம் உடைந்து போயிட்டு. சாமுவேல் இடத்திலே சொன்னார், நீ என் அழுகிறாய், அவர்கள் உன்னை வறுக்கவில்லை, என்னை தான் பொறுத்தார்கள், நான் ராஜாமா இராதபடிக்கு என்னை தள்ளி போட்டார்கள். So what happened? God gave them the king. தேவன் அவர்கள் கேட்டதை கொடுத்தார், ராஜாவை கொடுத்தார். தேவனுடைய சித்தம் இல்லாமல் அறியாமல் எதையும் விடாப்பிடியாக அணுங்கப்படியாக கேட்காதே, கவனமாயிரு. அவர் தாப்பர் நீ தொடர்பாய் கேட்க பொழுது அதை கொடுப்பார். ஆனா பெரிய அபாயமாக அது முடியும். எல்லாமே வேதத்தில் இருக்கு. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை நானே வருத்து நான் அவரை பின்பற்ற வேண்டும். இதை விட வேறு வழியே இல்லை. இயேசுவை பின் செல்வதற்கு இதை விட வேறு எந்த ஒழுங்கும் இல்லை. பழைய மனுஷனை வருத்து, பழைய நான் அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தை நோக்கி பார்த்து நான் என் ஓட்டத்தை ஓட வேண்டும். அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையின் திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன காரியங்களை நீ முடித்து இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எதற்காக உன்னுடைய பிறப்பு இந்த உலகத்திலே இப்படியான காலகட்டத்தில் நடந்தது என்று அவர்தான் தீர்மானித்தார். You are no accident. நீ தற்செயலாக பிறக்கவில்லை, நீ தற்செயலாக இந்த செய்தியையும் கேட்கவில்லை. இயேசு ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு பிறகு அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி பிசாசனாலே சோதிக்கப்பட்டார். எப்படியாவது அவரை விழுத்தி விட வேண்டும் என்று பிசாசு வகைதேடினார். ஒரு தடவை அவரை ஒரு மலை உச்சியிலே கொண்டு அங்கு போய் எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து, இவை எல்லாவற்றையும் உமக்கு நான் தருவேன், நீர் என்னை விழுந்து வணங்க வேணும், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடையது, ஒன்று மட்டும் செய்ய வேணும், என் பாதத்திலே விழுந்து வணங்க வேணும். இயேசு பதிலளித்தார், தேவனாய கர்த்தர் ஒருவரையே நீ பணிந்து அவர் ஒருவரையே சேவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு எதை கொடுத்தான் தெரியுமா? எதற்காக உமக்கு சிலுவையும் எதற்காக அந்த வாதையுள்ள நெருக்கமுள்ள அந்த அவ்விதமான ஒரு சூழ்நிலையும், ஏன் நீர் சிலுவைக்கு போக வேணும் ஜனங்களின் பாவங்களுக்காக? அதெல்லாம் தேவையில்லை, நான் உங்களுக்கு இந்த ராஜ்யங்களை கொடுக்கிறேன், சிலுவைக்கு போக வேண்டியதில்லை. Satan was offering a crossless life. சிலுவையில்லாத ஒரு வாழ்க்கையை பிசாசு இயேசுவுக்கு அவன் ஒப்புக் கொடுத்தான். சிலுவை உமக்கு தேவையில்லை, ஆனால் இயேசு அவனுடைய ஆலோசனை எடுக்கவில்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் வரும் ஆசீர்வாதங்களோ அல்லது எதுவோ லேசான வழியிலே நாம் பெற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கிறோம். அது யாராயும் இருக்கட்டும், எவர் மூலமாயும் வரட்டும், அது எங்கிருந்து வருகிறது, எவ்விதமாக வருகிறது, நான் என்ன விதமாக நான் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போகிறேன், ஒன்றையும் சிந்திக்கிறதில்லை. ஏதோ எனக்கு லேசாக காரியங்கள் முடிந்தால் அவ்வளவே காணும். நன்றாய் கவனித்துக்கொள், சிலுவை இல்லாத ஜீவியம் தோற்கடிக்கப்பட்ட ஜீவியம். எங்களை நாங்களே வெறுக்காத ஜீவியம் தோல்வியிலே முடியும் ஜீவியம். அதனால் தான் இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை முறியடிக்கவோ சாத்தான் பொறி வைக்கவோ கைப்பற்றிக் கொள்ளவோ முடியாது, கடைசி மட்டும் முடியாது. இன்னொரு இடத்திலே யோவான் 6 அதிகாரம் ஐயாயிரம் பேருக்கு இயேசு அந்த 40 மீனையும் பெருக பண்ணி அவர்களுக்கு கொடுத்து போஷித்ததுக்கு பிறகு அதில் வாசிக்கிறோம், 6:15 இயேசு ஜனங்கள் அவர் இவ்விதமாக அற்புதத்தை செய்ய தம்மை பிடித்து கொண்டு போய் ஒரு ராஜாவாக தங்களுக்கு வைக்க ஏற்பாடு படுகிறார்கள் என்பதை உணர்ந்தார். அவருக்கு ஒரு பதவி, அதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனங்களை உபயோகித்து அவரை ராஜாவாக ஏற்படுத்த பிசாசு தந்திரமாக ஒரு வலையை போட்டது, ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த இடத்திலும் இயேசுவுக்கு தெரியும், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன், அவர் கொடுத்த வேலையை நிறைவேற்றவே நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ராஜ பதவி யாருக்கு? எத்தனையோ பேருக்கு பதவி கொடுத்து பாருங்க, எதையாகுதல் விட்டே அவர்கள் போவார்கள். நான் பார்த்திருக்கிறேன் சில ஊழியர்கள் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள், பிசாசு என்ன செய்யும் என்று கேட்டால் அவர்களுக்கு வேற ஒரு சபையிலே ஒரு பதவியை கொடுக்கும், உடனே அந்த பதவியை எடுத்துக்கொள்வார்கள், அது ஒரு பேட்ஜ் ஒன்று போட்டு. இவர்களுக்கு தெரியாது எங்கே இருந்து அந்த பதவி உயர்வு வந்தது என்று சொல்லி, எல்லாமே கச்சர் என்று நினைக்கிறார்கள். முட்டாள்தனம். ஜனங்களை தந்திரமாய் உபயோகித்தது. இயேசு அதையும் வருத்தார். சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியத்தை விட வேறு எந்த ஒரு ஜீவியம் ஜெயம் கொண்ட ஜீவியமாய் இருக்க முடியாது. அந்த ஒரு ஜீவியத்துக்கு பிசாசு நடுங்க ஆரம்பிப்பான், உன் கிட்டே அவன் வர முடியாது. அதனால் தான் இயேசு அவரை பின்பற்றி வரும்போது அந்த நிபந்தனையை அவர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களது ஆசீர்வாதத்துக்காக, எங்களது வாழ்க்கையிலே தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக. மத்தேயு 16 அதிகாரத்திலே அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். இங்கே அவருடைய சீஷர்களோடு அவர் எருசலேமை நோக்கி போகும் பொழுது, உங்களுக்கு தெரியும் பேதுரு அப்போஸ்தலன் பீட்டர் அநேகமாக காரியங்களை குறித்து விசாரித்துக் கொண்டே இருப்பான். அதே இப்படி இதே அப்படி எந்த நேரமும் வாய் திறந்துட்டே இருக்கிறது. பேதுரு கேட்ட கேள்விகளினாலே அநேக காரியங்களை நாங்கள் வாசிக்கிறோம் இல்லையா? இங்கே இருக்கிறீங்களா? மத்தேயு 16 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3 நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசுவுக்கு தெரியும் என்ன காரியத்துக்காக நான் உலகுக்கு வந்தேன். இப்பொழுது அந்த நேரம் வந்தது. அவர் அதை நோக்கி போகிறார், எருசலேமுக்கு போகிறார். 12 ஒருவரான பேதுரு பீட்டர் அவன் என்ன சொன்னான் உடனே அடுத்த வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைச்சு கொண்டு போய், so he just took this man Jesus alone, தனியாக அவரை வேறு ஒரு இடத்துக்கு அழைச்சு கொண்டு போய். சில நேரத்தில் நாங்கள் ஆக்களுக்கு முன்னாள் சில காரியங்கள் சொல்லாம தனியாக அழைச்சு கொண்டு போறோம் இல்லையா? என்ன சொன்னான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். நோ, திஸ் கேனாட் ஹேப்பன், இது நடக்க முடியாது. ஏன் தெரியுமா? மேசியா அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேரத்திலே அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறார். அந்த நேரத்திலே அந்த ரோம இராணுவத்தை அவர் விலக்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அப்படி என்றுதான் அவர்கள் நினைத்திருந்தார்கள். இப்பொழுது என்ன இதான் நினைச்சிருந்தோம், இது வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், இவர் இப்படி சாக போறோம்னு சொல்றாரு, இது என்ன இது? அந்த நேரத்திலே தான் விடுதலை கிடைக்க போகுது என்று இவர்கள் நினைச்சார்கள். அப்ப பேதுரு அவரை கூட்டிக் கொண்டு போய் கடிந்து கொண்டார். இது உனக்கு நேரிட முடியாதே, இயேசு என்ன சொன்னார்? அவர் திரும்பி, இயேசு திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சாத்தானினுடைய அவனுடைய ஊழியம், அவனுடைய ஒரு காரியம் இங்கே இயேசு வெளிப்படுத்துகிறார். சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனுடைய காரியங்களுக்கு மையம் கொடுப்பதை விட்டு மனுஷர்களுடைய காரியங்களுக்கு தான் முதல் இடம் அவன் கொடுப்பான். நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் சிலபோல என் சபை, மற்றவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் எவ்வளவா துக்கம் வந்துட்டு போனாலும் பரவாயில்ல. மனுஷருக்கு ஏற்றவைகளை சதா சிந்திப்பது சாத்தானின் தொழில். உன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது இந்த காலையிலும்? உன்னை சுற்றியும், உன் குடும்பத்தை சுற்றியும், உன்னுடைய வேலையை சுற்றியும், உன்னுடைய படிப்பை சுற்றியும் இருக்கிறதா? யூ ஆர் திங்கிங் இன் லைன் வித் தி டெவில், பிசாசுடைய வழியில், அந்த வழியிலேயே நீ சிந்திக்கிறாய். தேவனுக்கேற்றவைகளை சிந்திப்பது தேவனுடைய பிள்ளைகள், ஆவியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளினுடைய இயற்கையான வாழ்க்கையாயிருக்கும். பேதுரு சாத்தான் அல்ல, ஆனால் சாத்தானின் தொழிலை செய்தான். சாத்தானின் தொழிலை செய்கிறவர்கள் எல்லாருமே சாத்தான் தான். நான் தேவனுடைய பிள்ளை. ஆனால் நீ அவனுடைய தொழிலை செய்தால் நீ சாத்தான். ஒளியின் தூதனால லூசிபர் அல்ல, அவன் ஒரு ஆள். இந்த இடத்திலும் பேதுரு மூலமாக பிசாசு என்ன சொல்லுகிறது? நீ சாகக்கூடாது, நீ சிலுவையை எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதெல்லாம் உமக்கு தேவையில்லை, வேண்டாம். ஏன் இந்த கொடூரமான காரியம்? எப்படியாவது நாங்கள் உண்மை தடை பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் பேதுரு என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, இது எவ்வளவு பாவமான ஒரு காரியம், எனக்கு உங்களை நினைக்க பாவமா இருக்குது. ஐயோ பாவம், இயேசு சாக போறாராம், நீர் உமக்காக பாவம் பார்க்கறது இல்லையா? ஏன் வீணாக போய் காலத்துக்கு முன்பாக சாக போகிறீர்? இப்படிப்பட்ட விதமாக அந்த வார்த்தை இருந்தது. தடை பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு, ஆகையால் நீர் போக வேண்டாம் என்று தடை பண்ணினார். இயேசு உடனடியாக எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொன்னார். அநேகமாக சாத்தான் எங்களுக்கு முன்னாலதான் கூட பார்க்கிறது. Get thee behind me, Satan. எனக்கு பின்னால போ. இன்றைக்கு எத்தனையோ பேர் மூலமாக சாத்தான் வந்து உன்னோட பேசிட்டு போகுது. நீ நினை, இனி என்ன சொல்ற? அப்படியா? ஐயோ, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவர் பேசிட்டாரு, சிலுவை வேணா மாமண்டு. சரி, முடிந்தது. தேவனுடைய அழைப்பிலும் அவருடைய பாதைகளும் நெருக்கங்கள் உண்டு. நெருக்கம் இல்லாத பாதையை இயேசு எங்களுக்கு முன்பாக வைக்கவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வர முடியாது, அது இயேசுனுடைய வருகையிலே. ஆனால் நீ அவருடைய திட்டத்தினை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் உனக்கு தேவையானது யாவற்றையும் கொடுத்து தீர்வார். அது அவருடைய பொறுப்பு. That is his business. So அந்த இடத்திலும் இயேசு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அது அவரோடு கூட இருந்த ஒரு சிஷ்யன் மூலமாக வந்தது. எவ்விதமாக செயல்பட்டது என்பதை பாருங்கள். எப்படியாவது இயேசுவை பிதாவினுடைய திட்டத்தில் இருந்து விலக்கி விடவும். ஏன் இவ்வளவா கஷ்டப்பட்டு அங்க போறீங்க? இவ்வளவாக உங்களுக்கு இந்த பிரச்சனை? சும்மா ஆராதனை செய்துட்டு எங்கேயாவது ஒரு கிட்ட அடிக்கிற ஒரு கோயிலுக்கு போக வேண்டியதே. அங்க என்ன சாம்பார் கூட தரும் பரவாயில்ல, கிட்ட இருக்கு பாருங்க. ஏன் நெருக்கம் எல்லாம் என்ன சும்மா இது? ஜீவனுக்கு போகும் பாதை ஒடுக்கமானது, மறக்க வேண்டாம். ஆனால் அதை உன்னை வெற்றியிலே கொண்டு போய் முடியப்படும். நிச்சயமாக உன்னை வெற்றியிலே கொண்டு போய் முடியப்படும். நெருக்கமான காலங்கள் உங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நீ இயேசுவிலே பலப்பட்டு அவருடைய அதிகாரத்தை நீ எடுத்துக்கொண்டால் அந்த தடைகளை நீ உடைத்தறிந்து நீ முன்னால போக முடியும். That's what it is. மத்தேயு 27 அதிகாரம் இது பாருங்கள். இயேசு பிசாசினுடைய சோதனைகள் அனைத்தையும் வென்று, கவனமாய்கள், உன் பிரச்சனையை குறித்து யோசித்துக் கொண்டு இருக்காதே. தேவனுடைய வார்த்தை வந்து உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குணமாக்க வல்லதாய் இருக்கிறது. ஆத்மாவையும் ஆவியையும் ரெண்டாய் பிரிக்கும்படிக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் எப்படியாக நீ வார்த்தையை கேட்கிறாய் என்பதை ஆவியானவர் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். நான் கரங்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கட்டுக்குள்ளாய் வைத்திருக்கிற அந்த பிசாசு இருக்க முடியாமல் உன்னை அறியாமலே அது வழிகட்டு வெளியே போகலாம். மத்தேயு 27:38 வசனம், அவரை சிலுவையிலே அறைந்து போட்டார்கள். மனிதகுலம் அனைத்துக்குமாக அந்த பாவத்தின் தண்டனையை, தேவ கோபாக்கினியை அவர் அந்த சிலுவையிலே அதை தாமே எடுத்துக்கொண்டார். ஆணிகள் துளைக்கப்பட்ட விதமாக அவர் சிலுவையில் இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னமும் உயிர் போகவில்லை. அனைவரும் சுற்றி வளைத்து அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் எல்லாரும் தூரமாயிருக்கிறார்கள், தூரமாய் நின்று பார்க்கிறார்கள். அவருக்கு கிட்டே வர முடியவில்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதாம் பாவத்துக்கு பிறகு எப்படி நிர்வாணமாக அவன் இருந்தானோ அதே விதமாக இயேசு நிர்வாணமாக சிலுவையிலே தொடங்கி தொங்கினார். உனக்காக எனக்காக நிர்வாணமாக அந்த சீலையை அங்கே முன்னே போட்டது. அது சித்திரம் வரையும் ஆட்களினுடைய மூளையில இருந்து வந்த காரியம். எல்லா விதமான வெட்கத்தையும், எல்லா விதமான வேதனையையும், சகலவித தேவனுடைய கோபாக்கினையை நமக்கு வர வேண்டியதை அவர் சுமந்தார். அப்படி சுமந்த தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் நேரத்திலே என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மற்ற 27:38, அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கள்ளர்கள் அவருடைய கூட சிலுவையிலேயே அறையப்பட்டார்கள். அந்த வழியால் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை ஆட்டி அங்க பார்த்து சிலுவையை பார்த்துட்டு இங்க பாருங்க, அதுல அச்சம் என்ன, இவருக்கு தேவை. அப்படி தலைகளை ஆட்டி என்ன சொன்னாங்க, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்கு உள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இறந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அந்த இடத்திலும் கூட பிசாசு என்ன சொல்கிறது, சிலுவை உனக்கு தேவையில்லை, இறங்கி கீழே வா. ஏன் அதுல இன்னும் மறிப்பதற்கு நீ தொங்க வேணும், இறங்கு கீழே கதியாக, நீ தேவனுடைய குமாரன் தானே, நீ அற்புதம் செய்யலாம் தானே, எதற்காக நீ தொங்கிக் கொண்டிருக்கிறாய், உன்னாலே முடியும், அந்த சிலுவை விட்டு இறங்கு, கீழே இறங்கு கதியாக. சகோதரர்களே, சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் பிசாசின் அவனால் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்திலே கூட சிலுவை உமக்கு தேவையில்லை என்று சொல்லி பிசாசு கூறுகிறான், இறங்கி கீழே வா. இயேசு ஒரு மறுமொழியும் கொடுக்கவில்லை. தேவாவியானவர் இந்த சொற்களை யாவற்றையும் மத்தேயு லூக்கா இன்னும் மற்றவர்கள் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்கள் அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரர்களும் பரிகாசம் பண்ணி, அப்படி அதாவது அந்த வேதபாரர்களும் அங்கிருந்த போதர்களும் அதையே சொன்னார்கள், வழியிலே போனவர்களை போல சொன்னார்கள், Come on, get on from the cross. If you can, come down. வாக்களில் சிலுவையிலே இருந்து அவரை பரிகாசம் பண்ணினார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள அவருக்கு பலன் இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாத்தீங்களா, இவ்வளவு காலமாக விசுவாசிக்கையில் எத்தனையோ அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தாயிற்று. சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள். குருடர்கள், பிறவி குருடர்கள் கண்கள் திறந்தது. மரித்த லாசரஸ் எழும்பினான். இன்னும் ஒரு சகோதரன் சவம் அந்த தெருவினாலே கொண்டு போகப்படும் பொழுது இயேசு அந்த சாவுப்பட்டியை தொட்டதும் அவன் எழுந்திருந்து பேசினான். ஒரு விதவையின் மகன். இப்படி பல விதமான எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்தார். அப்ப விசுவாசிக்கல. இப்ப என்ன சொல்லுது விசுவாசி? கீழே இறங்கி வாரும், அப்படியானால் நாங்கள் விசுவாசிப்போம். எப்படி இருக்கு? ஏன் பிதாவினுடைய திட்டம் நிறைவு வரக்கூடாது? உலக ஜனங்களுக்கு ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்க கூடாது? சாத்தானுடைய அதிகாரம் தேவனுடைய ஜனத்துக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும். பிசாசு உலக ஜனங்களை மதம் என்கிற குருட்டாட்டத்துக்குள்ளாக பிடித்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் உமக்கு சிலுவை? இறங்கும் கீழே. நீ தேவனுடைய குமாரனானால் ஆனாந்தரத்திலே சொன்ன அதே பிசாசு இந்த கற்கள் அப்பம் அகும்படி செய்யும். இப்ப என்ன சொல்லுது? நீ தேவனுடைய குமாரனால கீழே இறங்கி வரும், அப்பொழுது நாமுமே நம்புவோம், அப்பொழுது விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தவனே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அந்தப்படியே நிந்தித்தார்கள். பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளர் ரெண்டு பேரும் அதையே சொன்னார்கள். வாயை மூடிட்டு உண்ட சீவன் போகுதே. அந்த நேரத்திலையும் அந்த பழைய மனுஷன் கோலத்தை பார்த்தீங்களா, அதுல இருந்து சபிக்கிறானே, தேவையற்ற காரியம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறாய், ஒன்றுமே அறியாது. அந்த நீதிமான், சரி உனக்கு அவர் மேசியா, அவர் ரட்சிகர் என்று உனக்கு தெரியாவிட்டாலும் அவரை தூசிக்கிறார்கள் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு. இப்படி சன கூட்டம் இருக்குது. வாயெடுத்து எதுவும் பேசுவார்கள். பிரச்சனைக்குள்ளாய் அவர்கள் போய்கொண்டிருந்தாலும் மற்றவர்களை தூசிக்க தயங்க மாட்டார்கள். சாத்தானின் கூட்டம் பார்த்தீர்களா? சிலுவையிலே அறையப்பட்ட ஜீவியம் ஜெயம் கொண்ட ஜீவியம் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறதுனால் அவன் அந்த சிலுவையை நாம் கைவிடும்படிக்கு அவன் செய்கிறான். தொடர்பாக கடைசி நேரம் மட்டும் இயேசு அன்றைய அதையே ஊதிக்கொண்டிருந்தான். இயேசுனுடைய பிள்ளைகளாய உங்களுக்கும் எனக்கும் அதே விதம் தான். இலகுவான பாதையை தெரிந்து கொள். எதற்காக நீ கரைச்சு? ஏன் உனக்கு உபவாசம்? எதற்காக அந்த ஜபக்கூட்டம் ஜபக்கூட்டம் என்று ஓடுகிறாய்? ஏன் இந்த ஒரு கிழமையிலே ரெண்டு நாளைக்கு உபவாசம் பண்ணுகிறாய்? ஒரு கிழமையில ஒருக்கா போனா காணாதா? போய் மோத்த காட்டிட்டு வர்றது தானே. ஆஃபர்ஸ் யூ easy spiritual life. இலகுவான ஆவிக்குரிய ஜீவியத்தை நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறான். இயேசு இலகுவான ஜீவியத்தை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கவில்லை. நாம் அநேக உபத்திரவங்களுக்கு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள். அப்போஸ்தலர் 14:22. Through many tribulations that we need to enter the kingdom of God. அநேக உபத்திரவங்களுக்கு பவுல் சொன்னான், இயேசு கிறிஸ்துவுடனே சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆனாலும் நான் ஜீவிக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார். இப்பொழுது நான் ஜீவிக்கும் இந்த ஜீவியம் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய விசுவாசத்தினாலே நான் ஜீவிக்கிறேன். எனக்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே. Salvation was personal for Paul. ரட்சிப்பு பவுலுக்கு சொந்தமானதா இருந்தது. நீ ஒரே ஒரு நாள் இந்த உலகத்திலே ஜீவித்திருந்தாலும் உனக்காக இயேசு வந்து மரித்தே இருப்பார். ஏன் அந்த நரக பாதாளத்துக்குள்ளே நீ நுழையாத படிக்க? அதுதான் நம்முடைய தேவகுமாரன். ஆனால் இன்றைக்கு சபைகளிலே ஏராளமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகளாயிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக பிசாசினால் இப்படிப்பட்டு எந்த இடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்து குறித்து பேசிக்கொண்டே தெரிவார்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் தடைபடுகிறதே சாத்தானின் ஒளியத்தை செய்கிறார்கள் என்றே அவர்களுக்கு யோசிக்கிறதில்லை. சபைக்கு வந்து வீட்டுக்கு போனால் சரி எதையாவது பேசிக்கொள்ளலாம், அதை பார்த்தியா இதை பார்த்தியா நானும் கவனிச்சேன். உண்மைதான், அவர் மோகம் சரியில்லை. அந்த மூப்பன் அப்படி, இந்த மூப்பன் அப்படி, எதையாவது பேசிக் கொள்வார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்று விளங்குறதில்லை என்னென்று கேட்டால் தேவ ஆவியானவர் எல்லாம் கேட்கிறார். இவர் மறுபடியும் வரும்பொழுது இவர்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்தாலும் என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்தாலும் ஒன்றும் அவர்களுக்கு கிட்டடிக்க போறதே இல்லை. ஜஸ்ட் கம் அண்ட் கோ, ஜஸ்ட் கம் அண்ட் கோ. சும்மா வந்து போக வேண்டியதா இருக்கு. எனக்கு தெரியும் நீங்கள் பலர் அந்த விதமாக இல்லை, ஆனால் எப்படியோ எந்த சபையிலும் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். 12 பேர் தேவன் தெரிவு செய்தார், அதில் ஒருவன் யூதாஸ். 12 பேருக்கு ஒரு யூதாஸ் சாதாரணம், 24 பேர் இருந்தால் 2 யூதாஸ் சாதாரணம். குளராதே, ஐயோ எனக்கு 2 யூதாஸ் வந்து பட்டிருக்கான், குத்துறான் முதுகலை பின்னால. ஆண்டவருக்கு 12 கூட்டத்தில் ஒரு யூதாஸ், நீ எப்படி தப்புறது, நான் எப்படி தப்புறது. ஆனால் யூதாசின் நாள் வரும், அவருடைய அறுவடையின் நாள் வரும், அவர் மனம் திரும்ப முடியாத நாள் வரும், அவர் தன்னை தானே முடித்துக் கொள்ளும் நாள் வரும். அவர் ராப்போசனம் எடுக்கலாம், எதையும் எடுக்கலாம். ராப்போசனத்தின் போர் வேலையே இருக்காதே. உன்னுடைய ஜீவியம் இவ்வீட்டுக்கு போனது தான் உன்னுடைய ஜீவியம் தொடங்குகிறது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எப்படி போகிறது ஜீவியம்? எந்த சகோதரர் சகோதரியோடு சேர்ந்து கொள்கிறாய்? எந்த நண்பர்கள் உனக்கு இருக்கிறார்கள்? எந்த இடங்களுக்கு போகிறாய்? என்ன பேசிக் கொள்கிறாய்? அங்கேதான் உன்னுடைய வெற்றியோ தோல்வியோ. ஏன் இவ்விதமாக தேவன் பேசுகிறார்? உன்னை அடுத்தபடியாக அடுத்த அந்த படிக்கு, அந்த உயர்வான ஆவிக்குரிய படிக்கு ஒவ்வொருவரையும் உங்களை அழைத்து செல்வதற்காக தேவாவியானவர் பேசுகிறார். உங்களை இடித்து போடாமல் உங்களை கட்டி எழுப்பவே தேவன் அனுப்பி வைத்தார். ஆனால் என்ன செய்யறது, சில நேரங்களில் கரடு முரடாக சில மொக்குகள் எல்லாம் அதில் இடையில இருந்தா அதை கொத்தத்தான் வேணும். அது கொத்தி நேராக்க வேணும். அல்லது அந்த கரடு முரடோட வச்சு அந்த சாந்து பூச முடியாது, சாண்ட் பேப்பர் போடத்தான் வேணும். பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சபையிலே அநேகம் பேர் விசுவாசிகள் இயேசுவை நேசித்தார்கள், அவருடைய சிலுவையை வெறுத்தார்கள். முழு பேருக்கும் என்ன நடந்திருக்கும்? பிசாசினாலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட ஜீவியுமே ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். அதை வாசித்து we can close it. பிலிப்பியர் 3 அதிகாரம். Thank you Jesus. Have you been listening until now? இதுவரையிலும் கேட்டுக்கொண்டிருந்தாயா? 3 பேர் இதுவரையிலும் கேட்டுக்கொண்டிருந்தாயா? பிலிப்பியர் 3 அதிகாரம். பதினேழாம் வசனம். சகோதரர்களே, சகோதரர்களே என்று சொல்லும் பொழுது கவனமாய்கள், விசுவாசிகளைத்தான் சகோதரர்கள் என்று அழைக்கலாம். இது விசுவாசிகளுக்காக எழுதப்பட்ட காரியம். சகோதரர்களே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனில் அநேகம் பேர், எத்தனை பேர் சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த சபையில கொஞ்ச பேரா இல்ல, அநேகம் பேர், அநேகம் பேர். வேறு விதமாய் நடக்கிறார்கள், வேறு விதமாய் நடக்கிறார்கள் என்று சொன்னால் வேறு விதமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறார்கள். என்ன ஜீவியமாம் பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு கொஞ்ச காலம் சொன்னேன், அநேக தடவை சொன்னேன், கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகள், கிறிஸ்துவை சிலுவை வேண்டாம். இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் பிள்ளைகள் சொல்லுங்க, அவன் தன்னைத்தானே பொறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். லூகா 9:23. ஒவ்வொரு நாளிலும் ஞாயிறு மட்டுமல்ல, ஆனால் இவர்கள் இயேசுவை நேசிக்கிற விசுவாசிகளாக இருந்தார்கள். சிலுவைக்கு பகைஞர் எதிரிகள், எங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் வேண்டாம். நாங்கள் எங்கள் விருப்பங்களை செய்ய போகிறோம், எங்களுக்கு திட்டங்கள் இருக்கிறது, எங்களுக்கு பலவிதமான பிளான்ஸ் இருக்கிறது, எங்களுக்கு உபவாசத்துக்கு வர முடியாது, எங்களுக்கு அது, எங்களுக்கு இது, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லி அவங்க சொன்ன மாதிரி மாட வேண்டினேன், அதை பார்க்க போறேன்னு சொல்லி ஆனா பண்ணாண்டு வளவை வாங்கினேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன், கல்யாணம் கட்டினேன், அது உனக்கு தெரியும். சாக்கு போக்கு, எல்லாமே சாக்கு போக்கு. சிலுவைக்கு எதிரிகளாக இருந்தார்கள். அப்படியானால் இயேசுவை நேசித்தது எதற்காக? தங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையே, எப்படியோ ஒரு வேலை தேவையே, எப்படியோ என் பிள்ளை கரை சேர வேணுமே, வேற ஒரு 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 ஆத்தால்தான் போறேன், கரை சேர வேணும், தோணியில தான் இருக்கிறார் பிள்ளைக்கு, எப்படியாவது ஒரு நீ முடியாங்கால. ஏதோ ஒரு தங்களுடைய சொந்த ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை பிடிக்க ஆரம்பிப்பார். இன்றைக்கு எச்சின சனம் இப்படி இருக்கு, கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க, இது இது இனிமேல் இது இல்லை, உங்களுக்கு இந்த ஊழியம் இல்லை, இனிமேல் வேறு இது, கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கடினமாக ஏதாவது சொல்லுங்கோ, அடுத்த ஞாயிறு அவர்கள் இல்லை, அடுத்த ஞாயிறு பாய் பாய் வேறு ஒரு சர்ச், இனி அங்க போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறது என்ன கிடைக்கும், இங்க பாட்டு எப்படி நல்லா இருக்கு, அடி ஓகன் அடிய பாருங்க பாஸ்டர் என்ன மாதிரி ஒரு ஒரு தாழ்மையாக ஒரு இதக்கமாக வார்த்தைகளை சொல்ற, இந்த மனுஷனா கடவுளே. சிலுவைக்கு பயங்கர் இயேசு வேணும், சிலுவை வேண்டாம். இது என்ன, இது யாரை நீ பின்பற்றுகிறாய், சிந்தித்து பார் சகோதரனே சகோதரியே. நீ இயேசுவை பின்பற்றும் பொழுது சில இடங்களிலே கண்ணீர் இருக்கத்தான் போகுது, கண்ணீர் எல்லாம் துடைப்பார் என்று இயேசு சொல்லவில்லை. அப்படியான போதனை சுத்த வஞ்சிப்பு. யாராவது வந்து சொன்னால் கண்ணீர் எல்லாம் துடைப்பார் என்றே, அது வஞ்சிக்கப்பட்ட போது. எங்கே இருந்து வந்தாலும் எனக்கு பரவாயில்லை, there is going to be some tears. இயேசு ஊடாடுதான் அந்த கெத்செமனேயிலே அழுதார், தலை குப்புற விழுந்து கொள்கிறார், என்னால் இதை தாங்க முடியாது, என்னால் இதை பெற்றுக் கொள்ள முடியாது, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீ கேட்டு மேலால் முடியாது. பயந்து நடுங்குகிறார், முகம் குப்புற விழுந்து கொள்கிறார், பிதாவை கெஞ்சுகிறார், கூடுமானால் இதை எடுத்து போடும். உலக ஜனங்களின் அந்த பாவத்தின் கோபாக்கினை அவர் மேல் வந்து இறங்க போகிறதை அவர் உணர்ந்தார். அதற்காகவே அந்த நேரத்துக்கு வந்தார். ஆனாலும் மனுஷுக்கு தன்மையாக இருந்தபடினாலே, 100% மனுஷனாக இருந்தபடினாலே அவருடைய அந்த உணர்ச்சிகள் கிண்டிவிடப்பட்டு அவர் நடுங்குகிறார். அவ்விதமாக அவர் புலம்பும் பொழுது சதையிலே இருந்த இரத்தம் வெடித்து வியர்வையாக வெளியே வந்ததாம். அவ்வளவு பயங்கரமான நேரம். வாசித்துப்பார், எத்தனையோ தடவை எபிரேயர் புத்தகத்தில் இயேசு மிகுந்த உரத்த சத்தத்தோட கண்ணீர் விட்டு வேண்டுதலை செய்தாராம். கண்ணீரோடு அவர் ஜெபித்துக் கொண்டார், சகோதரனே நீ வந்து பாதை கூடாய் போகும்போது நீ வந்து எனக்கு நீ அமிதமாக அந்த உபத்திரவத்தின் பாதையில கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இயேசு உன்னை புரிந்து கொள்வார், உன்னுடைய பாதி அவர் புரிந்து கொள்வார். அவருக்கு தெரியும் எல்லா சோதனைகளையும் அவர் ருசித்தார் எங்களுக்காக. யோபு சொன்னார், நான் போகும் பாதையை அவர் அறிந்திருக்கிறார். வலது பக்கம் திரும்புகிறேன் அவரை காணேன், இடது பக்கம் பார்க்கிறேன் அவரையும் காணேன், அங்கேயும் இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், ஆனால் நான் போகும் பாதி அவர் அறிந்திருக்கிறார். என்னை அவர் புடமிட்டதற்கு பிறகு சோதித்ததற்கு பின் நான் பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொன்னார். பவுன் சொன்னால், நான் ஒவ்வொரு நாளிலும் சாகிறேன், ஒவ்வொரு நாளிலும் நான் சாகிறேன். டெய்லி ஐ டை. மரணம் எனக்குள்ளாய் வேலை செய்கிறது, ஜீவன் உங்களுக்குள்ளாய் வேலை செய்கிறது. எவ்வளவுக்கு அவ்வளவாய் சிலுவை உனக்குள்ளாக வேலை செய்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவாக நீ தனிப்பட்ட வாழ்க்கைகளுக்கும் குடும்பங்களுக்கும் போகிற இடங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உனக்குள்ளாய் புறப்பட்டு வெளியே போகத்தான். எப்படி மாற முடியாத ஒரு நோய்வாய்ப்பட்ட சகோதரி சகோதரன் சகோதரி ஒவ்வொரு நாளிலும் அந்த நேரம் வரப்போகிறது வரப்போகிறது என்று அறிந்து அந்த மகா வேதனையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாளோ, அதே விதமாகத்தான் அந்த சிலுவை அவருக்கூடாய் வேலை செய்து கொண்டிருந்தது. சகோதரர்களே, இன்றைக்கும் இப்படிப்பட்டதான செய்தியை பலர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சபைகளிலே இவைகள் அற்று போயிற்று, ஆனால் தேவ ஆவியானவர் மறுபடியும் கொண்டு வருகிறார். தேவன் சீர்திருத்த நாட்கள் இந்த நாட்களிலே மறுபடியும் அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சகலதும் பழைய நிலைமைக்கு வர வேண்டியதா இருக்கிறது. அந்த உயர்ந்த இடத்துக்கு உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த இடத்துக்கு அந்த அதிகாரத்தை அந்த அபிஷேகத்தை உன் கரத்திலே கொடுப்பதற்காக இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள். எவரும் கூட எந்த ஒரு சகோதரன் சகோதரியோ இந்த இடத்திலே மறுபுற படைந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைய நிறையாமல் இருக்க முடியாது. நிறைந்துதான் இருக்க வேண்டும். அதனுடைய ரகசியம் என்ன என்பதையும் ஜபத்தின் ரகசியம் என்ன என்பதையும் தேவன் வரப்போகிற நாட்களிலே அறிவிக்க இருக்கிறார். மெய்யாகவே சொல்கிறேன், எவ்விதமான ஜெபத்தின் அந்த ரகசியம் உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் எனக்கு அங்கே இருக்கும் பொழுது காண்பித்தார். சோ அது அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். Praise the Lord.
நேஷன்.